விவிலிய தேடல் வேதனை வேள்வியில் யோபு பகுதி 17.
எனதர்ம அன்புள்ளங்களை, கால்வின் அண்ட் ஹாப்ஸ் என்ற கார்ட்டூன் தொடர் 1985 முதல் 1995 முடிய அமெரிக்க ஐக்கிய நாட்டு பத்திரிகைகளில் வெளியாகி வந்தது. பின்னர் அது 50 மேற்பட்ட நாடுகளில் 2400 அதிகமான பத்திரிகைகளில் இடம்பெற்ற ஒரு தொடரானது. கால்வின் என்ற 6 சிறுவன் தன்னிடமிருந்த ஹாப்ஸ் என்ற புலி பொம்மையை ஒரு நண்பனாக கருதி அந்த பொம்மையோடு வளர்த்து கொள்ளும் நட்புறவையும் அவர்கள் இருவருக்கும் இடையே நிகழும் உரையாடல்களையும் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள தொடர் இது. வாழ்வுக்கு தேவையான பல ஆழமான உண்மைகளை சிறுவன் கால்வின் கூறும் கூற்றுக்கள் வழியே இந்த தொடரின் ஆசிரியர் பில் வாட்டர்சன் அவர்கள் இந்த உலகிற்கு தந்துள்ளார்.
அன்பு இதயங்களே, கால்வின் அண்ட் ஹாப்ஸ் கார்ட்டூன் தொடரில் இடம்பெறும் ஒரு காட்சி நம் விவிலிய தேடலை இன்று துவக்கி வைக்கின்றது. ஒரு நாள் கால்வின் பூங்காவில் உள்ள ஊஞ்சலில் விளையாடி கொண்டு இருக்கும்போது அப்பக்கமாய் மோ என்ற மற்றொரு சிறுவன் வருகின்றான். உடலில் பலமிக்க மோ மற்ற சிறுவர்களை அரட்டி மிரட்டி பணிய வைப்பதில் தனிப்பட்ட மகிழ்வு கொள்பவன். கால்வின் ஆடிக்கொண்டிருந்த ஊஞ்சலை விட்டு அவனை எழுந்துபோகச் சொல்கின்றான் மோ. கால்வின் மறுக்கவே மோ அவனை கீழே தள்ளிவிட்டு தான் அந்த ஊஞ்சலில் ஏறிக்கொள்ளுகின்றான். கீழே விழுந்த கால்வின் தனக்குள், ஒரு சிலரை சாம்பலாக்க அவர்கள் மீது இடி மின்னல் விழாமல் இருப்பதை பார்க்கும்போது மத நம்பிக்கையுடன் வாழ்வது மிக கடினமாக மாறுகின்றது என்று முணுமுணுக்கின்றான்.
அன்பு இதயங்களே, நம்மை சுற்றி நிகழும் அக்கிரமங்களை காணும்போது அந்த அக்கிரமங்களை செய்வோருக்கு ஏதாவது தண்டனை வராதா என்று நாம் ஏங்கியிருக்கின்றோம் இல்லையா? தவறு செய்தவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வரும்போது அதை கடவுளின் தண்டனை என்றும் கூறியிருக்கின்றோம். நமது எண்ணங்களுக்கு வலு சேர்ப்பது போல் அரசன் அன்று கொல்வான் தெய்வம் நின்று கொல்லும் என்ற பழமொழிகளும் நம் கைவசம் உள்ளன. சில மாதங்களுக்கு முன் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர் இறந்தது. அந்த தலைவரோடு கூட்டு சேர்ந்து தவறு செய்தவருக்கு சிறை தண்டனை கிடைத்தது ஆகியவற்றை நம்மில் பலர் இந்த கண்ணோட்டத்தில் கண்டிருப்போம் என்பதை மறுக்க இயலாது. இதைப்போலவே ஏனைய தலைவர்களுக்கும் நேரும் என்பதை ஓர் எச்சரிக்கையாக நாம் சமூக வலைத்தளங்களில் பலமுறை பகிர்ந்து வந்துள்ளோம்.
அன்பு நெஞ்சங்களே, தவறு செய்தவர்கள் துன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று நாம் எடுத்துள்ள இந்த நிலைப்பாடு சில வேளைகளில் நேர்மாறாகவும் சிந்திக்கப்படுவதுண்டு. அதாவது, துன்பம் அனுபவிப்பவர்கள் தவறு செய்திருக்க வேண்டும் என்ற நேர்மாறான சிந்தனைகளும் நம்மிடம் எழுவதுண்டு. யோபு நூலில் நாம் சந்திக்கும் யோபின் நண்பர்களான எலிப்பாசு, பில்தாது, சோபார் என்ற 3 பேரும் இத்தகைய சிந்தனையுடன் யோபிடம் வாதாடினர். யோபு அனுபவிக்கும் துன்பங்களுக்கு அவர் செய்த குற்றங்களே காரணம் என்றும், யோபு தன் குற்றத்தை இறைவன் முன் ஒத்துக்கொள்வதே அவரை துன்பத்திலிருந்து விடுவிக்கும் என்றும் அந்த மூவரும் ஒருவர் பின் ஒருவராக கூற, அவர்கள் ஒவ்வொருவரிடமும் தான் குற்றமற்றவன் என்பதை யோபு மீண்டும் மீண்டும் விளக்கிச் சொல்ல, இவ்வாறு முதல் சுற்று உரையாடல் எவ்வித பயனும் இன்றி முடிவுற்றது. இதை நாம் சென்ற தேடலில் சிந்தித்தோம்.
கண்ணுக்குள் கருவிழியாய் நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களில் என் பெயர் பொறித்த இறைவா,
அன்பு இதயங்களே, இரண்டாவது சுற்று உரையாடல் யோபு நூல் 15 முதல் 21 முடிய உள்ள 7 பிரிவுகளில் இடம்பெற்றுள்ளது. இரண்டாவது சுற்றில் 3 நண்பர்களும் பேசும் கருத்துக்கள் முதல் சுற்றில் அவர்கள் பேசிய கருத்துக்களை விட நீளமாக உள்ளன, கூடுதல் கோபத்தோடும் பேசப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக, எலிப்பாசு முதல் முறை பேசியது 4 பிரிவில் 21 இறை சொற்றொடர்களாக பதியப்பட்டுள்ளது. இரண்டாவது முறை பேசியதோ 15 பிரிவில் 35 இறை சொற்றொடர்களாக பதியப்பட்டுள்ளது. அதேபோல் சோபார் முதல் முறை பேசியது 11 பிரிவில் 20 இறை சொற்றொடர்களாகவும், இரண்டாவது முறை பேசியது 20 பிரிவில் 29 இறை சொற்றொடர்களாகவும் பதியப்பட்டுள்ளது. மேலும் அன்புள்ளங்களே, எலிப்பாசு முதல் முறை பேசியபோது யோபின் நற்பண்புகளை நினைவில் கொண்டு பேசினார் என்பதை 4 பிரிவில் இவ்வாறு வாசித்தோம்.
பலருக்கு அறிவுரை பகர்ந்தவர் நீர், தளர்ந்த கைகளை திடப்படுத்தியவர் நீர், உம் சொற்கள் தடுக்கி விழுவோரை தாங்கி உள்ளன, தள்ளாடும் கால்களை உறுதியாக்கி உள்ளன
என்று ஆரம்பித்து பின்னர் அவர் யோபிடம் தான் கண்ட குறைகளை கூறினார். ஆனால் 15 பிரிவில் எலிப்பாசு பேசும்போது,
நீர் இறையச்சத்தை இழந்துவிட்டீர், இறை சிந்தனை இல்லாது போனீர், உம் குற்றம் உம் வாயை உந்துகின்றது, வஞ்சக நாவை நீர் தேர்ந்து கொண்டீர், கண்டனம் செய்தது உம் வாயே, நான் அல்ல, உம் உதடை உமக்கு எதிராய் சான்று உரைக்கின்றது
என்ற குற்றப்பட்டியலோடு ஆரம்பிக்கின்றார். அன்பு இதயங்களே, யோபு குற்றம் புரிந்தவர் என்பதை தாங்கள் மூவரும் பல்வேறு வகையில் எடுத்துச் சொல்லியும், யோபு தன்னை குற்றமற்றவர் என்று கூறி வருவதைக் கண்ட எலிப்பாசு, ஒருவேளை யோபு தன் குற்றத்திலேயே அதிக நாள் தங்கி பழகிப்போய்விட்டதால் அவருக்கு தன் குற்றமே தெரியாமல் போய்விட்டது என்ற கோணத்தில் பேசுகின்றார். குற்றத்திலேயே ஊறிப்போயிருப்போரை குறித்து எலிப்பாசு கூறும் சொற்கள் கடினமாக ஒலிக்கின்றன.
தீமையை தண்ணீர் போல் குடிக்கும் அருவருப்பும் ஒழுங்கினமும் நிறைந்த மாந்தர் எத்துணை இழிந்தோராவர்? கேளும், நான் உமக்கு விளக்குகின்றேன், நான் பார்த்த இதனை நவில்கின்றேன்.
அன்பு இதயங்களே, இவ்வரிகளில் பயன்படுத்தப்பட்டுள்ள ஓர் உருவகம் நமது கவனத்தை ஈர்க்கின்றது. தாகம் உருவாகும் போது தண்ணீர் குடிக்கின்றோம். இந்த உருவகத்தை பயன்படுத்தி எலிப்பாசு தீமை செய்வோரை விவரிக்கின்றார். ஒழுக்கமற்ற மனிதருக்கு உருவாகும் தாகம் அவர்களை தீமை செய்ய தூண்டுவதால் அவர்கள் தீமையை தண்ணீர் போல் குடிக்கின்றனர் என்று அவர் கூறுகின்றார். தண்ணீர் அருந்தாமல் சாதாரண மனிதர்கள் உயிர் வாழ முடியாதது போல் தீமையை குடிக்காமல் இவர்களால் வாழ முடியாது என்று சொல்வதன் வழியே இவர்கள் தீமைக்கு எவ்வளவு தூரம் பழகிப்போயுள்ளனர் என்பதை எலிப்பாசு அழகாக சித்திரிக்கின்றார்.
கலங்குவதே கண்ணீர் விடுவதுமே நேசரின் கரங்களே தேற்றுமே இயேசுவின் காயங்கள் ஆற்றுமே கலங்குவதே கண்ணீர் விடுவதுமே.
அன்புள்ளங்களே, 15 பிரிவில் எலிப்பாஸ் கூறும் வார்த்தைகள் யோபுவை நேரடியாக தாக்காமல் மறைமுகமாக தாக்குகின்றன. எலிப்பாஸ் பயன்படுத்தும் இந்த மறைமுக தாக்குதல் நம் உறவுகள் மத்தியில் நமக்கு ஏற்படும் ஓர் அனுபவத்தை நினைவுக்கு கொணர்கின்றது. நம் உறவினர் அல்லது நண்பரிடம் அவரது குறையை நேருக்கு நேர் சுட்டிக்காட்டாமல் நாம் மறைமுகமாக பேசுவதை எண்ணி பார்க்கலாம். உங்களை பற்றி ஊரில் இப்படி பேசிக்கொள்கின்றார்களே என்று ஆரம்பித்து நாம் அவரை பற்றி எண்ணியிருக்கும் குறைகளை கூறுவோம். அல்லது நண்பர்கள் குழுவில், இங்கே இருக்கும் ஒரு சிலர் இப்படியெல்லாம் செய்கின்றனர், நான் யாரை குறித்து சொல்லுகின்றேன் என்பது அவர்களுக்கே தெரியும் என்று பேசுவோம். இத்தகைய பாணியில் எலிப்பாசு யோபுவை மறைமுகமாக தாக்கி பேசுவதை 15 பிரிவில் நாம் காணலாம்.
அன்பு இதயங்களே, அருவருப்பும் ஒழுங்கினமும் நிறைந்த மாந்தர் என்று பொதுவில் ஆரம்பித்து எலிப்பாசு மேற்கொள்ளும் இந்த தாக்குதலில் அவர் யோபை மறைமுகமாக இணைத்து விடுகின்றார். குறிப்பாக அவர் கூறும் இரு இறை சொற்றொடர்கள் யோபுக்கு நேர்ந்த துயரங்களை மறைமுகமாக சுட்டிக்காட்டுகின்றன.
அவர்கள் செல்வராகார், அவர்களின் சொத்தும் நில்லாது, அவர்களது உடமை மண்ணில் பெருகாது, இருளுக்கு அவர்கள் தப்புவதில்லை, அவர்களது தளிரை அனல் வாட்டும், அவர்களது மலர் காற்றில் அடித்து போகப்படும்.
யோபு தன் உடைமைகளை இழந்ததையும் குறிப்பாக தன் புதல்வர் புதல்வியரை இழந்து நிற்பதையும் இந்த வார்த்தைகள் வழியே எலிப்பாசு குத்தி காட்டுவது யோபின் மனதை இன்னும் ஆழமாக புண்படுத்தியிருக்க வேண்டும். 15 பிரிவின் இறுதியில் எலிப்பாசு கூறும் வார்த்தைகள் யோபின் மீது மறைமுகமாக விடுக்கப்படும் ஒரு சாபமாக ஒலிக்கின்றன.
இறை அச்சமிலாரின் கூட்டம் கருகிப்போம், கையுட்டு வாங்குவோரின் கூடாரம் எரியுண்ணும், இன்னலை கருவுற்று அவர்கள் இடுக்க நீண்டெடுப்பர், வஞ்சகம் அவர்களது வயிற்றில் வளரும்.
அன்பு இதயங்களே, எலிப்பாசு தொடுத்த வேதனை கணைகளுக்கு யோபு அளித்த பதில் நம் அடுத்த தேடலில் இடம்பெறும். அதுவரை நாம் உயிர்த்த இயேசு காட்டிய ஒப்புரவு வழிகளை ஓரளவாகிலும் பின்பற்ற முயல்வோம். தன்னை மறுதளித்த பேதுரு, தன் உயிர்ப்பை சந்தேகப்பட்ட தோமா ஆகியோரை பற்றி தவறான முடிவுகள் எடுக்காமல் அவர்களை தேடிச் சென்று தன்னோடு இணைத்து கொண்ட இயேசுவின் பரிவு நம்மையும் நல்வழியில் நடக்க தூண்டுவதாக. அடுத்தவரை பற்றி தவறான முடிவுகள் எடுப்பதையும் அவர்களை மறைமுகமாக தாக்குவதையும் விடுத்து உறவுகளில் உருவாகும் காயங்களை குணமாக்க உயிர்த்த இயேசுவை போல் நாமும் முயற்சிகள் மேற்கொள்வோமாக.
சோர்ந்து போன உன் உள்ளம் பார்க்கிறார், உடைந்து போன உன் நெஞ்சம் காண்கிறார்.
தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.